உலகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி கே கே நகர் ஹோமியோபதி மருத்துவர் செல்வி டாக்டர் ஜே பி ஷாலினி அவர்கள் ஹோமியோபதி மருத்துவமும் பயன்களும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் மேம்.
புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
உங்களை பத்தி சொல்லுங்க மேம்.
என்னோட பேரு டாக்டர் ஜே பி ஷாலினி. நான் ஒரு ஹோமியோபதிக் பிசிஷியன் தான். என்னோட கிளினிக் பேரு டாக்டர் ஷாலினி ஹோமியோபதிக் கிளினிக். திருச்சியில தான் தமிழ்நாடு என்னோட கிளினிக் வச்சிருக்கேன். உங்களை என்னோட இந்த எஃப்எம் ப்ரோக்ராம் என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி
மேம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த சித்தா ஆயுர்வேதா அப்படின்னா மேம் தெரியுது, ஹோமியோபதி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க மேம்.
இப்போ உங்களுக்கு கரெக்டா சொன்னீங்கன்னா என்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கும் இப்போ எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு ரொம்ப டவுட்ல தான் கால் பண்ணுவோம். சித்தாவதா அது ஆயுர்வேதாதா அதான் ஹோமியோபதி என்னான்னு மற்ற கேள்வியில்தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்டே கால் எடுத்துட்டு கன்சல்ட் பண்ணுவேன். அப்படிதான் இன்னைக்கு புரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஹோமியோபதி என்னன்னு ஒரு விஷயம் டவுட்ஃபுல் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த மருத்துவத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இப்போதான் கொஞ்சம் இப்ப போக 2 வருஷம் முன்னாடி இந்த கொரோனால வந்த டைம்ல தான் நம்ம மெடிசன்ஸ் எல்லாமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் எஃபெக்டிவ் ஆயிட்டு இருக்கு என்ன தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு தான் அதே இந்த மருத்துவத்தை பத்தி நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ பேசிக்கலி ஹோமியோபதி என்னன்னா ஒரு கடைசிதுன்னா 18th, 18th century கடைசியில் இல்லைன்னா 19th century ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஹோமியோபதி கண்டுபிடிச்ச தேகம் நம்ம ஃபாதர் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹானிமேன். அவங்களே ஒரு மெடிக்கல் டாக்டர் தான், அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அலோபதிக் மருத்துவர் தான் அவங்களை. அந்த காலகட்டத்துல அவங்க இருக்கிற டைம்ல இந்த மாதிரி இல்ல, ஒரு ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிட்டு உள்ள மெடிக்கல் பிராக்டிசஸ் தான் அந்த டைம்ல நடந்துட்டே இருந்தேன். அப்ப நம்ம அவங்க கிட்ட வந்த நோயாளி எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு நோயக்காலம் ஜாஸ்தி வலி மாதிரி தான் அவங்கள பாதுகாப்பதற்காக உள்ள ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டேன். அப்ப ரொம்ப நாள் அவங்கள அந்த கன்வென்ஷனல் மெடிசன்ஸ் தான் நம்ம இந்த இங்கிலீஷ் மாத்திரை மெடிசன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு மனசு செட் ஆகல. அவங்களுக்கு ரீசர்ச் பண்ணிதான் இந்த நம்ம ஹோமியோபதி என்னுள்ள ஒரு மருத்துவம் என்னுள்ள ஒரு ஷாகா கண்டுபிடிச்சிட்டேன். அது ரொம்ப ஜென்டில் ஆயிட்டு தான் நம்ம நோயாளி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காம தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அல்லாம நம்ம கிட்ட வர நோயாளியே நாம அவ்வளவு அவங்க நோயுக்காலம் ஜாஸ்தி வலி கொடுத்து ட்ரீட் பண்ணதுக்கு நம்ம இருக்க கூடாது. அதெல்லாம் நம்ம ஒரு டாக்டரோட கடமை இல்ல, நம்ம மருத்துவரோட கடமை. அதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஷாகா தான் அவங்க ஹோமியோபதின்னு பேரு கொடுத்துட்டேன். இப்போ அதை பத்தி பேசினா ஒரு பேசிக் கான்செப்ட் ஹோமியோபதி எப்படிதான் நம்ம உடம்புல சேஞ்சஸ் எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டேன்னா, நம்ம ஒரு ஒரு உறுப்பு இருக்குல்ல இல்லைன்னா நம்ம ஹோல் பாடி சரீரத்திலேயே ஃபுல்லாமே ஒரு கெமிக்கல் கம்போசிஷன் தான் நடந்துட்டே இருக்கு. அதுதான் நம்ம ஒரு இம்யூனிட்டி பவர்னு நம்ம சொல்லணும். அந்த இம்யூனிட்டி பவரை மட்டும் தான் நமக்குள்ள ஒரு புஷ் கொடுக்கணும். அல்லாமே தட் இஸ் நம்ம நோயாளி தான் கியூர் பண்ணணும். நோயாளி அகத்துள்ள ஒரு குணப்படுத்துள்ள சக்தி இருக்குல்ல அதுல தான் சக்தி கொடுக்கணும். அல்லாத நோயை ட்ரீட் பண்ணதல்ல ஒரு மருத்துவரோட கடமை தான் அவங்க ஹோமியோபதி போகாதான் நம்ம செய்யறது. தண்ணி உங்களோட பேஷண்ட் நம்ம கிட்ட வந்துட்டேன்னா சரி உங்களை ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நிறைய பேஷண்ட் கேட்கற டவுட் இதேதான் மேம், உங்களுக்கு நான் வந்திருக்கிறது தலைவலிக்கு நீங்க எல்லாமே ஏன் நிறைய கேள்வி கேட்கிறேன், அது வச்சு என்ன யூஸ், என்ன கன்ஃபியூஸ் நான் ஒண்ணு சொல்லும். அது காரணம் இருக்கு. முக்கியமா காரணம்னா நம்ம ஹோமியோபதி மருத்துவம் ஒரு வியாதியே அல்ல கியூர் பண்ற, பூரா நம்ம ஒரு ஒரு ஆளை உங்களை அந்த நோயாளி தான் நம்ம கியூர் பண்ற இல்ல ட்ரீட் பண்ணதுக்காக பாக்கோம். அப்போ நம்ம தலைவலிக்கு வந்துட்டேன்னா தலைவலி மட்டுமல்ல அவங்கள அந்த தலைவலி வரும்போது அவங்கள அதை எப்படி ரியாக்ட் பண்ணுது, அவங்க கோபம் வருதா இல்ல கோபம் வரல, அவங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் மாதிரி ஃபீலிங் இருக்கா இல்ல அவங்களும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் இருந்தாலும் தலைவலி இருக்கு அவங்கள அமைதியா ஒரு கார்னர்ல இருக்கு. சிலவர் அப்படி இருக்காது, சிலவர் கோபம் வந்துட்டேன்னா இருக்கணும் ஜாமங்களுக்கு போடணும் இல்லைன்னா ஏன் சப்தம் வச்சிருக்க வயசு கிட்ட இல்லைன்னா பசங்கள்கிட்ட கோபம் காட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு தலைவலி ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு ஆகிற ஒரு தலைவலிக்கே நிறைய நிறைய ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரீதியில தான் அவங்களை ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். அப்ப இது தலைவலி நோய்க்கு மட்டும், இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஆக பூர இருக்கு உறுப்புலயே வித்தியாசம் எல்லாமே ஹோல் பாடியிலே அது சேஞ்சஸ் வரும். அதனாலதான் நிறைய கேள்வி கேட்டு இந்த நோய் எல்லாமே வேற எதெல்லாம் நோய் இருக்கு உங்களை பாடியில உங்களுக்கு மனசு எல்லாமே சேர்த்துட்டுதான் நம்ம மாத்திரை கட்டுறோம். அதனாலதான் இவ்வளவு நிறைய கேள்வி கேட்கும். அப்ப நம்ம மாத்திரை தலைவலிக்குதான் கொடுத்தாலும் அது அந்த கொஞ்ச நாளுக்கு மட்டும் அந்த தலைவலிக்கு கொடுக்குது. பசே இது கூட இல்லாம உள்ள இருக்க ஏதெங்களை வியாதி இருந்தா கூடியும் நம்ம மாத்திரை கொடுக்கும். அது நீங்க சொன்னாலும் சொல்லிடுங்களும். நெக்ஸ்ட் கன்சல்டேஷன் வரும்போது நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்கு, மேம் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு மோஷன்ல ப்ராப்ளம் இருந்தேன், எல்லாம் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துட்டேன்னு அது அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கு. பட் நான் கவனிக்கல, தலைவலிதான் முக்கியமா சொல்லிட்டு சொல்லிட்டேன். பட் உங்களை மாத்திரை எடுத்துட்டேன், உமைப்பத்தி மாத்திரை எடுத்துட்ட அப்புறமா அந்த கம்ப்ளைண்டே இப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு மேம். சொல்லாம எப்படி மேம் உங்களுக்கு கியூர் பண்ணிட்டேன்னா, அது காரணம் இதுதான். நம்ம ஒரு வியாதியை மட்டுமல்ல ட்ரீட் பண்ற, நோயாலே தான் ட்ரீட் பண்ற. அதனால நம்ம யூஸ்வலி முதல் கன்சல்டேஷன் வரும்போது ஒரு மணிக்கூர் கிட்ட ஆகும், ஒரு அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூர் கிட்ட நம்ம அந்த கேள்வி கேட்டு அந்த நோயாளி புரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கெல்லாம் புரிஞ்சுதான் மாற்ற முடியும். அதனாலதான் இவ்வளோ நம்ம கேள்வி கேட்குது. அதுதான் ஃபர்ஸ்ட், ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கு. செகண்ட், மூணாவது அடுத்த ஒரு டவுட் ஏன் கிட்ட ஹோமியோபதி வச்சு வந்துட்டேன்னா, ஆமா மேம் நமக்கு ஹோமியோபதி மாத்திரை எடுத்துட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும் மேம் அப்படின்னா, இதுக்கு இதெல்லாம் ஒரு மித் தான், இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் தான். இது ரொம்ப டைம் அண்ட் இருக்கணும் ஒரு வியாதி இருக்கு, சீக்கிரமா முடியும் வியாதி. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்னா ஹோமியோபதி இஸ் ஈக்குவலி எஃபெக்டிவ். காய்ச்சல் வந்தாலும் சரி, நம்ம சளி இப்போ வாந்தி வந்தாலும் சரி, இல்லைன்னா வயதுக்கு பிரச்சனமா இருக்கிறது, அடிக்கடி வேதி போயிட்டே இருக்கிற பிரச்சனமானாலும் சரி, எல்லாமே வியாதிக்கு டக்குன்னு மாறதுக்கு, ஏன்னா வித் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கொஞ்சம் மணிக்கூறுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் செஞ்சு கியூர் ஆகிறதுக்கு வர மாற்றங்கள் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் ஹோமியோபதி என்ன, அவங்க மனசுல இருக்கிற அதெல்லாமே ரொம்ப நாள் ஆகாத வியாதிகள்னா, பாதம் இருக்கு, கால் மூட்டு வலி இருக்கு, முது வலி இருக்கு, ரொம்ப பழக்கமா இருக்குன்னு நெஞ்செரிச்சல் இருக்கு, இதெல்லாமே தான் ட்ரீட் பண்ணும். அதை ட்ரீட் பண்ண வர்றதுக்காக மாசங்கள் எடுக்கும் மட்டும்தான் அவங்கள ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட், ஒரு டைப் ஆஃப் எல்லா பேரும் மக்கள் நினைச்சிருக்க. பஷே அப்படியே அல்ல. என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் சின்ன சின்ன குழந்தை வரும், என்கிட்ட சின்னதாக குழந்தை இருக்குன்னா ஒரு 15 நாள் உள்ள குழந்தை வரை என்கிட்ட வந்திருக்கு, ரொம்ப காய்ச்சல் ஆயிட்டு வந்திருக்கு மேம், என்ன செய்யணும் தெரியல, டக்குன்னு உங்களுதான் இருக்கு, அதனால உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லி வந்திருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இப்போ கூட ஏன் பேஷண்ட் தான், காரணம் 15 நாளுக்கு பிறந்திருக்க குழந்தைக்கு வர நான் மாத்திரை கொடுத்து காய்ச்சல் அவ்வளோ காய்ச்சல் இருந்துட்டு 15 நிமிஷம் உட்காருங்க, காய்ச்சல் முடியலன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். 15 நிமிஷம் உள்ள அந்த பாப்பாவுக்கு காய்ச்சல போயிட்டேன். அது காரணம் என்ன, அது நம்மளால ஹோமியோபதி மெடிசனால முடியும்னு அவங்களுக்கு புரிஞ்சுட்டேன். பட் நேரம் இருக்கு தெரியல இல்லையா, அவங்க எல்லாம் என்ன நினைக்கிற, ஐயோ நான் கால் ஒன்றும் பிராயம் முடிஞ்சிட்டு கால் வலி வந்துட்டேன்னா 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் எடுத்தாதான் போகும், அப்படி ஒண்ணுமே இல்லை சரியா. இதுதான் இது ஒரு இம்பார்ட்டன்டா ஆஸ்பெக்ட் தான் ஹோமியோபதி பொறுத்து படிக்கும். நம்ம கரெக்ட் மெடிசன் கொடுத்துட்டேன்னா அந்த வியாதி கொஞ்சம் டைம் போகும். இனி அதே மாதிரி இதுனால நம்ம அக்யூட் கண்டிஷன், அதே மாதிரி குரோனிக் கண்டிஷன் அதுதான். அப்படிதான் நம்ம சொல்ல விஷயம், வருஷங்களாயிட்டு பழக்கமாயிட்டு இருக்கிற வியாதி இருக்கு இல்லையா. இப்ப மூட்டு வலி வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷமாயிட்டு மூட்டு வலி இருக்கு, 15 வருஷமாயிட்டு தைராய்டு இருக்கு, அல்லங்கில இன்னைக்கு 20 வருஷமாயிட்டு சுகர் இருக்கு, 5 வருஷமாயிட்டு பிபி பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி வருஷங்கள்னா வருஷ கணக்கு நீங்க எடுத்த மெடிசினுடைய எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கு. அந்த உடம்புக்கு உள்ள இருக்க எஃபெக்டுக்கு நல்லிஃபை பண்ணினா அதுக்கு பேலன்ஸ் அவுட் பண்ணணும். ஏன்னா ஹோமியோபதி மெடிசன் டோஸ் மினிமமாக எடுத்து கொடுத்தாலும் நம்ம கெமிக்கல் நம்ம பாடிக்குள்ள இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம்ல, நம்ம அந்த பிபி மெடிசன் எடுத்துட்டோம்னா உப்பு ஜாஸ்தி எடுக்கக்கூடாது, பிபி நம்ம ரோகம்னா உப்பு ஜாஸ்தி எடுக்கக்கூடாது, சக்கரை வியாதி எடுத்துனா சுகர் ஜாஸ்தி கூடக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புக்கு இருக்குன்னா அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். அது பட் அது எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகிறது காரணம் தான் நம்ம பாடியில இந்த மாதிரி பிரச்சனை வருது. இம்பேலன்ஸ் திருப்பி பேலன்ஸோட எடுக்கிறதுக்கு எனர்ஜி தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும். அல்லாத அந்த போய் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா பதார்த்தம் கொடுத்து அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதில்ல. நம்ம உடம்புல இருக்கிற இம்பேலன்ஸ் நம்ம உடம்பு உள்ள இம்யூனிட்டி அல்ல டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் கரெக்ட் ஆகுது. காரணம் நம்ம கடவுள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், தேவையான இம்யூனிட்டி கொடுத்துட்டு தான் நம்ம உடம்புல அடுப்பி இருக்குல்ல இந்த லோகத்துல. அது ஆ இம்பேலன்ஸ் பேலன்ஸ் அவுட் பண்ண மட்டும் தான் நம்ம எனர்ஜி பேஸ்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும். ஓகே, இந்த மருந்து இருக்கு அதுதான் எஃபெக்ட். இட் ட்ரைஸ் டு புஷ் இட் அண்ட் புஷ் அவர் இம்யூனிட்டி அண்ட் பில்ட் இட் அப். அப்ப இதுதான் நம்ம ஃபார் லாங் க்ரோனிக் கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கல. அப்போ அவங்களுக்கு கொடுத்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அவங்க எப்படி அது திருப்பி பேலன்ஸ் ஆகிறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும். அல்லாத அந்த அதனாலதான் எல்லாமே கண்டிஷன் டைம் எடுக்கும்னு சொல்ல முடியாது. இதே மூட்டு வலி ஒரு வருஷத்துக்கு உள்ள ஸ்டார்ட் பண்ண உள்ளமே நீங்க ஹோமியோபதி கிட்ட வந்துட்டேன்னா ஒரு வித்தின் 15 to 30 days உங்களுக்கு அது கியூர் அல்லனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்ப கியூர் நம்ம சொல்ல முடியல, காரணம் அது ஓரோட கண்டிஷன் பொறுத்தபடிதான் இருக்கும். சில வியாதிக்கு கியூர் இருக்காத வியாதியில தான் வரும், லைக் சோரியாசிஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமின் கண்டிஷன்ஸ் ஃபுல்லா கியூர் இருக்காது, அது அது ஒரு வியாதி பொறுத்து பிடிக்கதான் இருக்கும். அப்பட்சே நம்ம பேஷண்ட்டுக்கு அது நோயாளிக்கு அது பெனிஃபிட் ஆகாத ரீதியில சீக்கிரமா நம்ம கொண்டு வரலாம். பசி இதே ஒரு மூட்டு வரையும் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டேன்னா இந்த 10 வருஷத்து இருக்கிற காலம் ஒரு கிட்டக்கிட்ட 10 மாசம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். அது நம்ம பாடியில பாடிய பேலன்ஸ் அவுட் பண்ணதுக்கான டைம் தான். அல்லாம எல்லாமே காய்ச்சல் வந்தாலும் 10 நாள் 15 நாள் ஆகும் காய்ச்சல் கம்மியானது அப்படி ஒண்ணுமே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான உள்ள ஒரு மித், விச் மித்னா ஒரு தெட்டாய தாரணா மக்களுக்கு இருக்கு ஹோமியோபதி குறிச்சு. இனி அடுத்து நம்ம கேட்டுட்டேன்னா, இனி ஹோமியோபதியில மெடிசன் சாப்பிடணும் மேம், நமக்கு காஃபி சாப்பிடணுமா இல்ல நிறைய நான் சித்த மெடிசன் அவங்களோட சித்த மெடிசன் சொல்லி இருக்கேன் மேம், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது. அப்ப நான் ஒரே விஷயம் அவங்களுக்கு சொல்லுவோம், ஹோமியோபதியும் சித்தம் இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தான், எல்லாமே அவங்கவுங்களுக்கு சிஸ்டம் பிரான்ச் பற்றி தான் சொல்ல முடியும். அப்ப சித்த பத்தி இன்னைக்கு சொல்ல முடியாது. ஹோமியோபதி சொல்லி வச்சுட்டேன்னா நம்ம நோய்க்கு பத்தி தான் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லது சாப்பாடு இது அந்த நோய் பொறுத்து படிக்கதான் இருக்கு, அல்லாத மாத்திரை பொறுத்து முடியாது மருத்துவ பொறுத்து படிக்க இருக்காது. இந்த ஹோமியோபதி சாப்பிட்டால் காஃபி குடிக்க கூடாது, இல்லைன்னா வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப ஃபிளேவர் ஆயிட்டுள்ள ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. பக்ஷே நம்ம மெடிசன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1:30 முன்னாடி சாப்பிடணும், இல்லைன்னா 6:00 அப்புறமா சாப்பிடணும். சாப்பாடுக்கும் மாத்திரை கொடுக்கறதுக்குள்ள ஒரு 1:30 கேப் இருந்துட்டுன்னா இது சொல்ல ஒண்ணுமே பாதிதே இல்லை. நம்ம மெடிசன் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம ஹோமியோபதியில சொல்லணும் எல்லாமே வியாதி பொறுத்தப்படிக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஒரு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குன்னா உப்பு சேர்க்கக்கூடாது, நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருந்துட்டேன்னா காரம் சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி தொக்கு மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துட்டேன்னா காரம் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இப்போ நம்ம பேக்கெட் மசாலாஸ் எல்லாம் போடலையா அதெல்லாம் போடக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப நான்வெஜ் என்வி வந்து சாப்பிடக்கூடாது, அது எல்லாமே தான் நம்ம இது நோய் பொறுத்து பிடிக்கலாம். அல்லான ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடறதுனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒண்ணுமே இல்லை. ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டா எல்லாமே சாப்பிடலாம், விஷயம் மட்டும் கவனிக்கணும், பார்த்து செய்யணும்னா 1:30 கேப் இருக்கணும். ஒண்ணு ஃபுட்டுக்கு சாப்பிட்டா ஒரு 1:30 அப்புறமா சாப்பிடுங்க, இல்லைன்னா 1:30 முன்னாடி சாப்பிடுங்க. அது ஒரு மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் சொல்லி கொடுக்கும்ல, இது சாப்பிடுறது இந்த மாத்திரை சாப்பாடுக்கு முன்னாடினா 1:30 முன்னாடி சாப்பிடும், அவ்வளவுதான் அதோட வேலை முடிச்சிருக்கும். இப்போ வேற என்ன நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டா என்ன எதெல்லாம் கண்டிஷன்ஸ் சாப்பிடலாம், இதுக்கு மட்டும்தான் செய்யுமா, அவங்களனா சுகருக்கு மாத்திரை இருக்கா, ப்ரெஷருக்கு மாத்திரை இருக்கா, தைராய்டுக்கு இருக்கா, அதை கை காலுக்கு மட்டும் தான் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் முன்னாடியே ஸ்டார்ட் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹோமியோபதி வச்சுட்டேன்னா ஆக பூரா ஹெட் டு டோ எல்லாமே நம்ம ட்ரீட் பண்ணது தான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அவங்களுக்கு அதுதான் ட்ரைனிங் இருக்கு. ஹோமியோபதி நம்ம இந்தியாவில் பொறுத்து படிக்கும் சேம் புக்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். 5.5 வருஷம் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் டிகிரி முடிச்சுதான் ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆகுதுதான். ஓகே, அப்ப இந்த 5.5 வருஷத்துல எல்லாமே புக்ஸ் எல்லாமே சிலபஸ் நம்ம நார்மல் அலோபதி அல்லாம இங்கிலீஷ் மாத்திரம் படிக்கிற பசங்க படிக்கிறதான் படிக்கும். ஒன்லி டிஃபரன்ஸ்னா நம்ம ஹோமியோபதிக்காக மாத்திரைகள் இருக்கு இல்லையா, அந்த மாத்திரைகள் அது எங்கே கிடைச்சிருக்கு, அது எப்படி அதுல நம்ம டேப்லெட்ஸ் நம்ம மருத்துவர் ஆக முடியும் அந்த விஷயம், பிளஸ் நமக்கு பிலாசபின்னா நம்ம எப்படி யாருக்கு எந்த அளவுல மாத்திரை கொடுக்கணும், எதெல்லாம் பார்த்து கொடுக்கணும், அந்த மாதிரி சிட்டங்கள் இருக்குல்ல அந்த சிட்டங்கள் எல்லாம் தான் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கும். மீதி சர்ஜரி கைனகாலஜி மீதி இருக்கிற நம்ம எது உங்களுக்கு கேட்டாலும் எல்லாமே 5.5 வருஷம் சம்பவம் அதுதான் படிச்சு நம்ம டிகிரி வாங்கி வெளியே வந்துருக்கோம். அப்ப இது எல்லாமே நம்ம கியூர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் தான் நம்ம கியூர் பண்ண முடியாது, அதுதான் எமர்ஜென்சி சர்ஜிக்கல் கண்டிஷன். ஸ்டார்டிங் உள்ள மைனர் சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். எப்படி இந்த கிட்னி ஸ்டோனு நம்ம பூத்திர சஞ்சியில ஸ்டோன் இருக்கு, இல்லைன்னா பித்த வயல ஸ்டோன் இருக்கு, இதெல்லாம் கல் இருக்கு, இந்த கல் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாமே சர்ஜரி எல்லாமே நல்ல மாதிரி நம்ம மெடிசன்ல கியூர் பண்ண முடியும். பண்ணாத ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அது அவங்க மருத்துவருக்கு ஹோமியோபதி மருத்துவருக்கு தெரியும், இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எமர்ஜென்சி ஆயிட்டு கல் ரிமூவ் பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி சர்ஜிக்கல் தான் நமக்கு இப்போ காலகட்டத்தில் ஹையர் டிகிரி சர்ஜரி இல்லாததுனால நமக்கு அதை பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்டல் கேஸ் வந்துட்டேன்னா நம்ம எமர்ஜென்சில தான் போகி ஆகணும் இல்லையா, அப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. வேறு ஒண்ணு இருக்கு, நம்ம ஒரு சில ஒரு திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டேன்னா போன அடிக்கடி ஹோமியோபதி மருத்துவம் இருந்துட்டேன்னா போய் காமிக்கிறது தப்பில்ல. அவங்களுக்கு மாத்திரை இருந்துட்டேன்னா கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் டைமுக்காக அவங்க உங்களுக்கு பெட்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக மெடிசன்ஸ் அவங்க கொடுக்க முடியும். அப்புறமா உங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல போய் ஃபர்தர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். மீதி எந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சின்ன உங்களுக்கு எதெல்லாம் கண்டிஷன் உங்க மைண்ட்ல வருவே அதுக்கு எல்லாமே நம்ம ஹோமியோபதி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் உள்ள விஷயம் தான் மக்களுக்கு நாங்க முக்கியமான சொல்லணும்னு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன். உங்களுக்கு மனசு உள்ள கண்டிஷன் இருந்தாலும் மனசு ரொம்ப கோவம் வருது, கோவம் வரல இல்லைன்னா ஒரு மைண்டே ஒரு மாதிரி பேய் அப்படின்னா பேய் பிடிச்ச மாதிரி பேசுறேன் நம்ம சில வர சொல்லியா அந்த வியாதி வர. சின்ன பசங்களை வச்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தை இருக்கு காய்ச்சல் அடிக்கடி சளி வருதான் அந்த பிரச்சனை வச்சுக்கோங்க. இல்ல ஸ்கூலு போனா படிப்பு இல்ல போனா ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேன் அதுக்கு நமக்கு மாத்திரை இருக்கு. இல்ல போகட்ட ஒண்ணுமே கிளாஸ் சொல்ல கவனிக்க மாட்டேன் நிறைய டிவிய பாத்துட்டே இருக்கு. இந்த மாதிரி பசங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்காக மாத்திரை இருக்கு. போட்டு பசங்களை எப்படி பார்த்தாலும் தப்பு தப்பதான் செஞ்சுட்டே இருக்கு, ஒண்ணுமே நேர்வழியாயிட்டு நடக்க இல்ல. அந்த மனசை மாத்தி அவங்க நேர்வழி ஆக்குறதுக்காக அவங்க ஃபுல்லா நம்ம இம்யூனிட்டி பில்டப் அது நம்ம மனசுல இம்பேலன்ஸ் பேலன்ஸ் அவுட் பண்ணணும். அதுக்கு எல்லாமே நம்ம முக்கிய மெடிசன் மனசு பொறுத்தப்படுத்தி இல்ல நம்ம தைராய்டு சுகர் நம்ம பிரெஷர் வச்சுட்டானாலும் சரி இல்ல நம்ம கல்லு பிரச்சனமா இருந்தாலும் சரி நம்ம பொண்ணுங்களுக்காக மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆனாலும் சரி ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் ஆனாலும் சரி ப்ராஸ்ட்ரேட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆனாலும் சரி டைஜஷன் ரிலேட்டட் பைல்ஸ் காலு வலி முதுகு வலி அந்த மாதிரி எது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களை ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஹோமியோபதி மருத்துவர் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னா அவங்க பண்ணவே இல்லை அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது பொறுத்தவரை அவங்க பண்ணுமா இல்லைன்னு கேள்வி கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தான் ஹோமியோபதியில பத்தி உங்களுக்கு முக்கியமான தெரியாத ஒரு விஷயம் அது இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களை சொல்றேன். எந்த முக்கவசி கிட்ட வந்த டவுட்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன்.
மேம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன் வருது மேம், டிப்ரெஷன்னால சோ இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க இருக்காங்கல்ல மேம், சோ அதுக்கு என்ன மேம் பண்ணலாம்?
டிப்ரெஷன்ல இது நம்ம உற்பத்தியில வேற ஒரு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கேள்வி கேட்டா சொல்றேன். மீதி நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டேன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் தானே அவங்க கிட்ட பேசி முடிச்சு நோய்க்காக மாத்திரை வாங்கிட்டு போகலாம். ஏன்னா உங்களை ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போயிட்டேன்னா உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிட்டேன்னா 3/4 மணிக்கூர் கூட அவங்களுக்கு இருந்து உங்களை ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி மெம்பர் மாதிரி கேட்டு உங்களுக்கு சஜஷன் கவுன்சிலிங் கொடுக்கும். அதுவும் நம்ம ட்ரைனிங்ல தான் இருக்கு. டிப்ரெஷன் சொல்லிட்டேன்னா அது ஒரு ஒரு டயக்னோஸ்ட் டிப்ரெஷன் கண்டிஷன் இருந்துட்டேன்னா அது இம்பேலன்ஸ் தான் நம்ம பாடிக்காக இருக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸ் முகாதர தான் உண்மையா அது வருது டிப்ரெஷன். அதுக்கும் நம்ம மாத்திரை ரொம்ப 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 எஃபெக்டிவ் தான். அது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு சொல்றேன், இங்கிட்ட இருக்க பேஷன்ஸ் ஆயிட்டு சொல்றேன். சூயிசைடல் டெண்டன்சிஸ் இருக்கிற பேஷன்ஸ்க்கு வர நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா அது நம்ம பாட்டு தான் நம்ம ஹோமியோபதிக்கு உள்ள ஒரு பாட்டு தான் கவுன்சிலிங் அண்ட் ஹோமியோபதிக் மருத்துவம் கொடுத்து ரொம்ப பெட்டர்மெண்ட் பெட்டர் ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்காக இப்ப டிப்ரெஷன் காரணம் நிறைய இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாமே ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லும். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்னால தான் இது நோய் இம்பேலன்சஸ் வருது பாடிக்குள்ள. அது நம்ம டாக்டர் கிட்ட வந்துட்டேன்னா கண்டுபிடிச்சு லைக் நான் கேட்ட 100 questions கேட்டு கண்டுபிடிச்சு மாத்திரை கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்துட்டேன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் ஆயிட்டு அவங்கள திருப்பி லைஃப் லோடு நார்மல் ஆயிட்டு எடுத்துக்கொண்டு வர முடியும்.
ஓகே மேம், தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா பேசுனீங்க மேம்.
தேங்க்யூ சோ மச்.
நேயர்களே, இதுவரை ஹோமியோபதி மருத்துவமும் பயன்களும் குறித்து திருச்சி கே நகர் ஹோமியோபதி மருத்துவர் செல்வி டாக்டர் ஜே பி ஷாலினி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.